பிளூஸை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வானொலி பெட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 31 தேதி சனிக்கிழமை 2019 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கின்ற எமது நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு நின்றும் வளமை போன்று நிலைய கழகத்திலே லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள் தயாராக இருக்கின்றார் முகப்பு திருக்குறளை தருவதற்காக. வணக்கம் லக்குவன்.
வணக்கம் நேர்களே. வணக்கம் ஷான். நாம் இன்று குற்றம் கடுதல் என்ற அதிகாரத்திலிருந்து பொருட்பாடல் எடுத்து ஆளப்படுகிறது. அந்த அதிகாரத்திலிருந்து ஒரு குரலை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இதனை அடுத்து இன்னொரு குரலையும் பார்ப்போம். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. திருவள்ளுவரை பொறுத்தவரை 7 சொற்கள் தான் கொடுப்பார், அது 7 கடலையும் துளைத்து போகும் என்று சொல்வார்கள். அது போல பார்க்கலேன், செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. அதாவது செருக்கும் தான் என்ற கர்வமும் சினமும் கோபமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும். அருமையாக இருக்கிறது இல்லையா? செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லாத பெருக்கம் பெருமித நீர்த்து. அடுத்த குரலை பாருங்களேன். இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. என்ன அருமையா இருக்கு பாருங்களேன் கேட்கறதுக்கே. இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. அதாவது பொருள் கொடாத தன்மையும் மாட்சி இல்லாத மானமும் தகுதியற்ற மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பவனுக்கு குற்றங்களாகும். இதை ஒப்பிட்டு பார்த்தால் எத்தனையோ தலைவர்கள் காணாமல் போயிடுவார்கள் நினைக்கிறேன். பொருள் கொடாத தன்மையும் மாட்சி இல்லாத மானமும் தகுதியற்ற மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பவனுக்கு குற்றங்களாகும்.
லக்குவன், உண்மையிலே இந்திய அரசியலும் சரி மற்ற தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் சரி இந்த பல திருக்குறள் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் நினைக்கிறேன். என்ன சொல்லுகிறோம்?
நிச்சயமாக. இதை நாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு திருக்குறளும் நச்சு நச்சென்று விழுகிறது. 1330 குறளையும் நாம் கடைபிடித்தால் எதையும் படிக்க வேண்டாம், எங்கும் போக வேண்டாம், வீட்டில் இருந்தாலே நிம்மதி வந்து சேரும் என்று நினைக்கிறேன்.
ஆமாம் லக்குவன், அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை தர இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மோட்டுக்கள். நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மோட்டுக்கள் குழுவினர்.
விரியும் மோட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் நிகழ்ச்சி நேர்களே, உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். தமிழால் இணைவோம், அறிவால் உயர்வோம், அன்பால் வெல்வோம். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியம் மொட்டுக்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஊடாக எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம்.
தமிழ் வட இந்தியாவில் உள்ள அஜந்தா ஓவியங்களுக்கும் இலங்கையில் உள்ள சீரியா ஓவியங்களுக்கும் இணையாக தமிழர்களுக்கு பெருமை தருமாறு அமைந்த ஓவியங்கள் புதுக்கோட்டையில் உள்ள சித்தன்னவாசன். இவை 7வது-8வது நூற்றாண்டில் இயற்கை வர்ணங்களை வைத்து சமண குருக்களால் உருவாக்கப்பட்டது. தமிழர் யாழ் நூலை எழுதியவர் விபுலானந்த அடிகள். இந்த யாழ் நூலில் தமிழரது மிக பழமையான இசைக்கருவியான யாழை பற்றி மிகவும் விரிவாக எமது விபுலானந்த அடிகள் எழுதியுள்ளார்.
முதலாவது நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். அழகிய தேவதை என்று அழைக்கப்படும் கோல் எது நேர்களே? பதிலை சிந்தித்து வையுங்கள். விடை இறுதியில்.
எமது அடுத்த நிகழ்ச்சி மோட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய ஒரு இனிமையான பாடல் ஒன்று வாசம் வீச வருகிறது.
Yeah.
வாரும் வாரும், என்ன இவ்வளவு வெள்ளன வாரீங்க?
நக்கல் தான். வெடிக்கிடும் போது என்னோட படிச்ச ஒரு பிள்ளையோட போன் எடுத்துட காய்ச்சி பண்ணு, நேரம் போயிட்டு பார்த்துக்கு இவ்வளவுதான்.
எங்க இருந்து? வெளிநாடோ?
ஊமாப்பா, லண்டன்ல இருந்து. இப்ப சமர் தானே அங்க?
சமருக்கு தானே இப்ப அங்க ஒன்று கூடல் எல்லாம் வைப்பாங்களாமே, அந்த மாதிரி இருக்குமாக்க. இந்த ஃப்ரெண்ட் சொன்னவ நெட்போல், காயிறு இழுத்தல், இப்படி நிறைய விளையாட்டுக்கலாம்.
எந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னவப்பா, அதுல என்ன பெம்பலன்னா, அந்தந்த வருஷத்து ஏஎல் வச்சுக்காரன் சேர்த்து ஒரு பெரிய ஒன்று உடல் வைப்பிடமா, அந்த மாதிரி பெம்பலா இருக்குமா? என்னையும் வா வா.
போக வேண்டியதுதானே, ஸ்கூல்ல படிச்சவங்க தானேப்பா அவங்க எல்லாம், நல்லா தானேப்பா இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பெஸ்டா.
உண்மைதான்,
நாங்க சண்டை நாட்டுல இருந்து வந்த நாங்கள் தான். ரெண்டாலும் அந்த காலம் தான் இனிமையான காலம்.
பள்ளிக்கூட காலம், சாப்பாடு என்ன, விளையாட்டு என்ன, பொட்டிகள் சேர்ந்தாடிக்கிற கூத்து என்ன, இப்படியே என்ன என்னன்னு பாடிக்கொண்டே போதும்.
அம்மா விதம் விதமா சமைச்சு தருவா. ஐயோ பாவம் படிக்கிற பிள்ளையண்டு எப்பவும் சாப்பாடு.
விதம் விதமான எத்தனை சாப்பாடுப்பா, காலமே எல்லாம் ஒலிம்பியிலே சமைக்கணும். இங்க மாதிரி அங்க என்ன ஃப்ரிட்ஜே இருக்கு?
அங்க காலமேல என்று பார்த்தா புட்டு எல்லாம் இடியப்பம் இருக்கும், அதுக்கு சம்பல் இருக்கும், அல்லது முட்டை பொரியல், கத்தரிக்காய் பொரியல் இருக்கும். அதை விட இருந்துட்டு நூடுல்ஸ் செய்வார், ஆள் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். அதோட சில நேரம் விடிய விழாந்த இடியப்பத்தை உளுத்து போட்டு தேங்காய் பூவும் சீனியும் சேர்த்து சாப்பிடுறது இன்னும் ஒரு சுவையா இருக்கும்.
கடவுளே, எனக்கு இப்ப சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
எங்கட ஸ்கூல்ல வெஜிடேரியன் சாப்பாடு தான் கொண்டுடலாம் அப்பா, கோயில் இருக்குது.
நல்ல கூட படிக்க. சரி, எனக்கும் என்னண்டா அங்கட வீட்டுல இப்படி மிருகங்க செய்யறவிய பகடி என்னண்டா, நான் அந்த மினக்கட்டு கொண்டு போவேன், அங்க எல்லாம் என்னட்டு கபடி இறஞ்சி இருந்துங்களா என்ன என்ன செய்யறது, அது ஒண்ணு சாப்பிட நான் சாப்பிடுவேன்.
அந்த வெயிலுக்கும் அந்த விளையாட்டுக்கும் சரியா பசிக்கும் அப்பா.
உண்மைதான்,
ஆசிரியருக்கும் அது நிம்மதியாக தான் இருந்திருக்கும். என்ன
பின்ன, உம்மா மாதிரி ரெண்டு பேர் வகுப்புல இருந்தா காணுமே, அவைக்கு பிபி ஏறதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் யோசிச்சு யோசிச்சேப்ப மூலகாஞ்சிருக்கு.
அதுக்கு ஏன்னா கணக்க யோசிக்க வேணும். அங்கதான் எப்பவும் அனுப்பினாம, அல்லது வெளியில ஒன்றை விடுவினம் இல்லண்டு, அல்லது முட்டுக்கால விடுவினம், இப்படி எத்தனை தண்டனை தருவினா?
நல்ல அனுபவம் போல. எனக்கு பள்ளி நாள் என்றாலே விளையாட்டு தானப்ப ஞாபகம் வரும். எத்தனை விதமான விளையாட்டுகள், ஒளிச்சு பிடிச்சு விளையாடுறது, ஓடி பிடிச்சு விளையாடுறது, எட்டுக்கோடு போட்டு விளையாடுறது.
ஏன் தாயம் கிட்டிப்புள் பேணி அடுக்கி போட்டு அதுக்கு பந்தாலை அடிச்சுட்டு ஓடுறது, நாலு குண்டு விளையாடி அடுத்தவரை என் பந்தாலை அடிக்கிறது, நாங்கள் வண்டி
யாராவது மரங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறீங்களோ? நான் செய்திருக்கிறேனப்பா. அடிபட்டு போயிரும். அது சரி, உங்களுக்கு கோயில் திருவிழாக்கு போன அனுபவம் இருக்கும். அதுவும் பெட்டையலா இருக்கும் போது, வாட்டிவா வெள்ளிக்கட்டு திருவிழா வந்தால் அந்த மாதிரி கிளகலப்பு தானேப்பா. யார யார் பாக்கின வண்டு நோண்டம் விடுறதும், பிறகவையில போட்டு அறுத்து தள்ளுறதும், ஐ லவ் இட்.
பின்ன அங்க கோயில் திருவிழாதான் இப்ப பொழுதுபோக்கு, சும்மா அந்த மாதிரி பொழிக்கிட்டு கொண்டு போய் கச்சான் கடல் என்ன, ஐஸ்கிரீம் என்ன, மோர் என்ன, சக்கரை பந்தல் என்ன, நினைச்சாலும் இப்ப விதாதப்பாரு
ஆசையாதான்.
அதோட பொட்ட வெடியல் பம்பலும் பார்க்க அந்த மாதிரி தானப்பா இருக்கு. அண்ணனும் நோக்க நோக்க
அங்க நோக்கியதால் தானே உனக்கு பிரயோசனமா இருந்தது. அதுதானே வயசும் அப்பா. சரி, இப்படியே நினைத்து கொண்டே வெளிக்கிடுவோம், நேரம் போகுது.
கொண்டு போங்க
ஒரு சின்ன கதை, அது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம் இருக்கிறேன். ஜென் குரு பங்கேயின் மாணவன் ஒருமுறை அவரிடம் வந்து, குருவே, எனக்கு அடக்க முடியாத கோபம் வருகிறது, இதை எப்படி குணப்படுத்துறது என்று கேட்டான். அதற்கு குரு, ஏதோ ஒன்று உன்னை பயங்கரமா ஆட்டி வைக்குது, சரி இப்பொழுது அந்த அடக்க முடியாத கோபத்தை காட்டு என்று மாணவனை பார்த்து கேட்டார். அதற்கு மாணவன், அதை இப்பொழுதெல்லாம் என்னால காட்ட முடியாது என்றார். வேறு எப்பொழுதுதான் உன்னால் அதை காட்ட முடியும் என்று குரு கேட்டார். அதற்கு மாணவன், அது எதிர்பாராத நேரத்தில் தான் வருகிறது குருவே என்றான். அதற்கு குரு, அப்படி என்றால் அது உன்னுடைய சொந்த இயல்பாக இருக்க முடியாது. அவ்வாறு உனக்கு சொந்தமானதாக இருந்தால் நீ எந்த நேரத்திலும் எனக்கு அதை காண்பித்திருப்பாய். நீ பிறக்கும் போது அதை நீ கொண்டு வரவில்லை, உன் பெற்றோரும் அதை உனக்கு தரவில்லை. அப்படி இருக்க உனக்கு சொந்தமில்லாத ஒன்றை ஏன் உனக்குள் வைத்துள்ளாய் என்று யோசித்து பார், பின் உனக்கே அது புரியும் என்று விளக்கி சொன்னார்.
நமது அடுத்த நிகழ்ச்சி சிரிப்போ சிரிப்பு.
டாக்டர் டாக்டர், காலையில 8 மணிக்கு எந்த மனசி மூச்சு பேச்சு இல்லாம விழுந்துட்டா டாக்டர்.
அடப்பாவி, இப்ப மத்தியானம் 3 மணியாச்சு,
சந்தோஷத்துல கையும் ஓடையில காலும் ஓடையில டாக்டர்.
பதில் கிடைத்ததானே, கோள்களிலே அழகிய தேவதை என்று அழைக்கப்படுவது சூக்கிரன்.
எமது இறுதி நிகழ்ச்சி கீவியின் குரல். இந்த மாத கீவியாக உங்களை உற்சாகத்தில் மூழ்கடிக்க இதோ வருகிறார்.
செலோ செலோ, ஒரு பாட்டு பாடுடா.
அழகான
பொண்ணுதான் இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான்.
தன்மானமோ
அது
என்ன விலை?
நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்வது எமது நிலைய கழகத்தில் இருக்கின்ற நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சி. சொல்லுங்கள் லக்வன், இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அம்சமாக எவற்றை தர இருக்கின்றீர்கள்?
இன்றைய சிறப்பு அம்சமாக தற்பொழுது நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பாரதி 66 என்ற பகுதியிலிருந்து சில கவிதைகளை பார்க்கும் பொழுது மிகவும் சிரித்து போனேன். யாழ்ப்பாணத்து சுவாமிகள் புகழ் என்று பாரதியார் எழுதியது மிகவும் என்னை தொட்ட வரிகள் கேளுங்களேன். கோவிந்தசாமி புகழ் சிறிது சொன்னேன். குவளையத்தின் விழி போன்ற யாழ்ப்பாணத்தான் தேவிப்பத மறவாத தீரஞானி, சிதம்பரத்து நடராஜ மூர்த்தியாவான் பாலியரை கரையேற்றும் ஞான தோணி, பரமபத வாயிலெனும் பார்வையாளன் காவி வளர் தடங்களிலே மீன்கள் பாயும் கழனிகள் சூழ் புதுவையிலே அவனை கண்டேன். தங்கத்தார் பதுமை செய்து மிருதல் இங்க இங்க சமைத்து வற்றின் ஈசன் தாளை போற்றும் துங்கமொரு பக்தர் பலர் புவி மீதுள்ளார். தோழரே, என்னாலும் எனக்கு பார்மேல் மங்களம் சேர் திருவிழியால் அருளை பெய்யும் வானவர்கோன் யாழ்ப்பாணத்து ஈசன் தன்னை சங்கரனன் எப்போது முன்னே கொண்டு சரணடைந்தால் அது கண்டீர் சர்வசித்தி. யாழ்ப்பாணத்தை அணையின் என்னிடம் குறந்தான் இணையடியை நந்திபிரான் முதுகில் வைத்து காழ்பான் கைலை மிசை வாழ்வான் பார்மேல் கணத்த புகழ் குவளையூர் கண்ணன் என்பான். பார்ப்பார குளத்தினிலே பிறந்தான் கண்ணன், பறையறையும் மரவரையும் நிகராக கொண்டான். தீர்ப்பான சுருதி வழி தன்னில் சேர்ந்தான் சிவனடியார் இவன் மீது கருணை கொண்டார். மகத்தான முனிவரெல்லாம் கண்ணன் தோழர், வானவரெல்லாம் கண்ணன் அடியார் அவர். மிகத்தானும் உயர்ந்த துணிவுடைய நெஞ்சின் வீரர் பிரான் குவளையூர் கண்ணன் என்பான். ஜகத்தினிலோர் ஓமையிலா யாழ்ப்பாணத்து சாமிதனை இவனென்றான் மனைக்குடந்தான். அகத்தினிலே அவன் பாதம் உலரை பூண்டேன். அன்றே அப்போதே வீடு வீடதுவே வீடு பாங்கான குருக்களை நாம் போற்றிக்கொண்டோம்.
பாரினிலே பயன்தெளிந்தும் பாசமற்றோம், நீங்காத சிவசக்தி அருளை பெற்றோம், நிலத்தின் மிசை அமரநிலை உற்றயமப்பா, தாங்காமல் வையகத்தை அழிக்கும் வேந்தர் தரணியில் பலருள்ளார், தருக்கி வீழ்வார், ஏங்காமல் அஞ்சாமல் இடர் செய்யாமல் என்றும் அருள் ஞானியரே எமக்கு வேந்தர். பெண்ணுக்கு விடுதலை என்றிங்கோர் நீதி பிறப்பித்தேன், அதற்குரிய பெற்று கேளிர். மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வமென்றால் மனையாளும் தெய்வமென்றோ மதிக்கட்டீரே, விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் பின்னெந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை. இந்த வரிகளை பாருங்களேன், மிகவும் நம்மை தொட்டவர்களாக இருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்றால் படித்து பாருங்கள். பாரதி 66 நிறைய செய்திகள் இருக்கின்றன.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே இந்த செய்தி குறிப்பு இந்த நல்ல விடயத்துக்கு அடுத்ததாக நாங்கள் ஒரு பாடலுக்கு சென்றால் நன்றாக இருக்கும் நினைக்கின்றேன். என்ன பாடலை கொடுக்கலாம்?
கடவுள் ஒரு நாள் உலகை காண வந்தாராம். அந்த பாடல் எழுதியவர் கண்ணதாசன். படம் சாந்தி நிலையம். படத்தில் நாகேஷ், வாணிஸ்ரீ மற்றும் சச்சு இவர்கள் நிறைய நடித்திருக்கிறார்கள்.
ஆமாம், அது ஒரு குடும்ப பாங்கான ஒரு பாடல் நினைக்கின்றேன். நல்ல ஒரு பாடல், சிறந்த பாடலை இதே ஒன்றியர்களுக்காக தருகிறோம்.
இயற்கை சார்ந்த பாடல்.
ஆமாம்,
¡Gracias!
பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பின்லே வீதி எலஸ்லியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய நிகழ்ச்சியிலே ஓக்லாந்தினுடைய சிறந்த பாடல்களாக கருதப்படுகின்ற சுரேன் சுரேந்திரன் மற்றும் ராஜி ஆகியோர் பங்கெடுக்கின்ற சிறப்பு விசேட இசை நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கின்றது. எனவே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. எனவே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக லக்குவன், என்ன விடயங்களை இறுதியாக கொடுத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் சொல்லுங்கள்.
வித்தியாசமாக மன அமைப்பை பற்றி நீங்க நினைக்கிறீங்க, மன அமைப்பு இருக்கு இல்லையா?
மனம் என்பது ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க, அங்கே இங்கே பாய்ந்து கொண்டு திரிகின்ற ஒரு உடையமாக இருக்கின்றது, அதைத்தான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள்?
ஒரு வழக்கமான மன அமைப்பை இப்பொழுது நாம் காண்போம். அதாவது நிறைய சரி செய்ய முடியும். இப்பழக்கத்தில் ஒரு திட்டத்தை மேற்கொள்வதென ஒரு முடிவை எடுத்திருக்கும் சமயம் ஒரு பெரிய தடைக்கல்லை சந்திக்கும் போது அம்முடிவை கைவிடுவது ஒரு முறை கைவிடும் சுபாவம் காணப்படும் பட்சத்தில் நாம் ஒரு யுக்தியை கையாளலாம். புதிய ஒரு பழக்கத்தை, அதாவது காரியங்களில் விடாமுயற்சியாக தடைகளை எதிர்நோக்கினாலும் கூட இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதே அது இரண்டாவது எடுத்துக்காட்டு. ஆன்மீக பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது நமக்குள்ளே நாம் பயணிக்கும் பயணமாக இருக்கட்டும், நம்மை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள முடிவெடுத்து விட்டு அந்த கடப்பாட்டை விட்டுவிடுதல் காரணம் சமய உணர்வில்லாத நண்பர்களுடன் சுட்டித்திருவதால் ஆன்மீக நண்பர்களுடன் அதிக நேரத்தை செலவிட்டும் ஆகாதவர்களுடன் குறைவாகவும் இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். நிலைத்த நிகழ்காலத்தில் வாழ்வதால் மற்றொரு நன்மை நமக்கு வருகின்றது. உள்நோக்கி பார்ப்பதும் முதுகுத்தண்டில் இருக்கும் ஆன்மீக ஆற்றலை உணர்வதும் இதுவாகும். அங்கே ஒரு ஊக்கமிக்க ஆற்றல் அதனை அனுபவிக்கும் பட்சத்தில் நமக்கு புதுப்பிக்கப்பட்ட தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் வழங்கும். சிறிது சோர்வடையும் போதும் கூட நமது கையில் இருக்கும் வேலைகளை முடிப்பதற்கு நாம் புதிய சக்தியையும் விறுவிறுப்பையும் பெற எண்ணங்களை அமைதியாக்கி முதுகுத்தண்டில் உணரப்படும் சக்தியை நோக்கி திரும்ப வேண்டும். நிலைத்த நிகழ்காலத்தை பற்றி குருதேவர் சொன்ன இறுதி உள்நோக்கு ஒன்றையும் பகிர்ந்து கொள்ள விடுகிறேன். அதாவது, இக்கணத்தில் நீர் ஒரு உயரமான மரத்தின் உச்சியில் சமமாக நிற்பதை பார்க்க முடியுமா என்று, மரம் சற்று அதிகமாக முன்னோக்கி வளைந்தால் நீ கீழே மண்ணில் அல்லது காலம் மற்றும் எண்ணங்களில் விழுவாய், மரம் பின்னோக்கி வளைந்தாலும் நீ விழுவாய், மரத்தின் உச்சியில் சமமாக நின்றால் சுற்றியிருக்கும் கிராமத்தை பார்க்கவும் நீ பார்க்கவும் அனைத்தையும் மகிழ முடியும். ஆனால் ஒரு கணம் கடந்த கால விஷயத்தை சிந்திக்க முற்பட்டாலும் நீ அந்த நினைவுகளில் மாட்டிக்கொண்டு மீண்டும் தரையில் விழுவாய். ஈற்றில் மிக உயரத்தில் சமமாக நின்று உன்னால் சிந்திக்கும் நிலையில் இருக்க முடியாது என்பதை கண்டுகொண்டு கொள்வாய். இங்கே நீ வாழ்வாயாக. இந்த நிலைத்த நிகழ்வில் உன்னை சுற்றியும் உன்னுள்ளும் இருக்கும் மகா உணர்வுடன், ஆனால் அதன் மீது ஓர் எண்ணமும் இன்றி இருக்க வேண்டும். முடிந்ததையும் வருவதையும் விட்டுவிடுவோம், நிகழ்காலத்தில் வாழ்வோம்.
ஆமாம் லக்வன், இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்ச்சி நேரமும் நிறைவுக்கு வருகிறது.